2019 ஜூலை மாத தென்றலிதழில் அரவிந்த் சுவாமிநாதன் அவர்களின் நேர்காணல் பகுதியில் திருக்குறள் முனுசாமி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். இவரை நண்பர்கள் திருக்குறள் முனுசாமி என்று அழைக்கிறார்கள். காரணம், இவர் 1330 குறட்பாக்களையும் பொருளோடு கூறி முதற் பரிசு வென்றார். அதிலும் அதனை இவர் செய்த போது வேலூர் மத்திய சிறையில் வாழ்நாள் கைதியாக இருந்தார். இவருடைய 15 ஆண்டு சிறைவாச தூக்கத்திலும் கழிக்காமல் பட்டங்களும் பட்டயங்களுமாக இவர் பெற்றவை 18 தகுதிகள். அவற்றில் BA BCA, நாகரிக ஆடை வடிவமைப்பு, செங்கல் தயாரிப்பு, மனித உரிமைகள், விழுமிய கல்வி மற்றும் ஆன்மீகம் என பல வகை கல்விகள் இதில் அடங்கும். திட்டமிட்டு செய்யாத குற்றம் என்றாலும் தண்டனையை முழுவதுமே அனுபவிப்பதே நியாயம் என்றெண்ணி இவர் கோர்ட்டுக்கே போகவில்லை. காதலித்து கைப்பிடித்த மனைவி மீனா மனமாகி ஒரே ஆண்டில் இவர் சிறை சென்ற போதும் மிகுந்த தொந்தரவுகளுக்கு இடையே இவரை வற்புறுத்தியும் வேறு மனம் செய்து கொள்ளாமல் 15 ஆண்டுகள் காத்திருந்தார். படித்து பாருங்கள், இப்படி ஒரு ஜோடியை நீங்கள் தென்றலை தவிர வேறெங்கும் சந்திருக்க சாத்தியமில்லை. தென்றல், நீங்கள் வந்த வழியை திரும்பி பார்க்கலாமா? முனுசாமி: அம்மாவுக்கு உடல்நலம் இல்லாத காரணத்தால் கைக்குழந்தையாக இருந்த காலத்திலிருந்தே நான் பாட்டி வீட்டில்தான் வளர்ந்தேன். கிரிக்கெட் விளையாடுவேன். வீட்டருகில் வசித்த ஒருவரிடம் சிலம்பம் கற்றேன். 10வது வகுப்பில் ஃபெயில் ஆனேன். 52 எஸ்டேட்டில் ஒரு கம்பெனியில் டர்னர் வேலைக்கு சேர்ந்தேன். அப்போதுதான் இவரை, மனைவி மீனாவை சந்தித்தேன். இவர் ஒரு ஏற்றுமதி கம்பெனியில் வேலை பார்த்தார். நட்பு காதலானது. 5 ஆண்டு காதலித்தோம். வீட்டில் எதிர்ப்பு, அதையும் மீறித்தான் திருமணம் செய்து கொண்டோம். வாழ்க்கை நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது. எனக்கு கிண்டியில் ஒரு வேலை கிடைத்தது. 52லிருந்து அங்கு வேலைக்கு போவேன். அப்போதுதான் அந்த சம்பவம் நிகழ்ந்தது. அலுவலகத்தில் உடன் வேலை பார்க்கும் பெண்மணியுடன் ஒரு சண்டை வந்தது. அவர் வடபழனியில் இருந்தார். இவர் டைப்பிஸ்ட் மற்றும் அலுவலக நிர்வாகம் பார்த்தார். நல்லவர்தான், எனக்கு நிறைய உதவி இருக்கிறார். அன்றைக்கு தன்னை அறியாத ஆத்திரத்தில் நான் அவரை தள்ளினேன். அவர் கீழே விழுந்தார். விழுந்தவர் இறந்தே விட்டார். நான் சிறை சென்றேன். அப்போது எனக்கு 27. திருமணமாகி 1 வருடம் கூட முடியவில்லை. என் மனைவி நிறைமாத கர்ப்பிணி. சிறை வாழ்க்கை பற்றி சொல்லுங்கள். சிறைக்குள் சென்ற எனக்கு எதுவுமே புரியவில்லை. ஏன், எப்படி நடந்தது, என் வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது, இனி என்ன ஆகும் என்றெல்லாம் யோசிப்பேன். தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று அடிக்கடி தோன்றும். நீ வேற யாரையாவது திருமணம் செய்து கொள் என்று என் மனைவிக்கு கடிதம் எழுதுவேன். பிரமை பிடித்த மாதிரி இருந்தேன். என்னை நான் உணர்ந்து மீட்டுக் கொள்ளவே எனக்கு 3 வருடம் ஆனது. அதற்கு மிக முக்கிய காரணம் சிறையில் இருந்த சில நண்பர்கள். அவர்கள் கூறிய ஆறுதல்கள். நான் ஒரு ஆயுள் தண்டனை சிறைவாசி என்ற நிலையை நான் உணரவே எனக்கு 2-3 வருடங்கள் ஆகின. சிறையில் நல்லவர்களும் இருப்பார்கள், கொடூரர்களும் இருப்பார்கள். எப்படி உங்களை காத்து கொண்டீர்கள்? அதற்கு உதவியது என்ன? நான் ஒரு முழு மனிதனாக மாறியதற்கு காரணமே சிறைச்சாலைதான். அங்கிருந்த சில நண்பர்களின் வழிகாட்டல் என்னை புரிந்து கொள்ள எனக்கு உதவியது. ஒருவர் என்னுடன் வேலூர் சிறையில் இருந்தார். அவர் என்னை சிறையில் இருந்த பள்ளிக்கும் நூலகத்திற்கும் அழைத்து சென்றார். நூல்கள் சிலவற்றை எடுத்து கொடுத்து வாசிக்க தூண்டினார். மேலே படிக்க முடியும் என்ற ஆலோசனையை தந்தார். நூல் வாசிப்பு எனக்குள் பல கதவுகளை திறந்தது. குறிப்பாக திருக்குறள். திருக்குறள் எனக்கு முன்னமேயே வாசிக்க கிடைத்திருந்தால் நான் ஒரு குற்றவாளியாக மாறியிருக்க மாட்டேன் என்று நிச்சயமாக சொல்வேன். அது என்னை, என் மனதை செம்மைப்படுத்தி கொள்ள உதவியது. பல நூல்கள் என் சிந்தனையை தூண்டின. எனது போக்கை மடைமாற்றின. பேச்சில் சிந்தனையில் நிதானம் வந்தது. சிறையிலிருந்தே 10-12 வகுப்புகள் எழுதி தேர்ச்சி அடைந்தேன். BA வரலாறு, BCA பட்டங்கள் பெற்றேன். தமிழ் ஆங்கில தட்டச்சு கற்றுத் தேர்ந்தேன். கம்ப்யூட்டரில் விஷுவல் பேசிக், அனிமேஷன், டிசைன் எல்லாம் படித்து தேர்ந்தேன். 18 பட்டயப் படிப்புகள் படித்தேன். எல்லாமே சிறைக்குள் இருந்தபடிதான். சிறைச்சாலைக்குள் இதற்கு வசதிகள் இருந்தனவா? ஆம், சில இருந்தன. சில இல்லாவிட்டாலும் அவற்றுக்கான ஆசிரியர்களை கருவிகளை வரவழைத்து வசதி செய்து கொடுத்தார்கள். கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வெளியுலகில் இருக்கும் வசதிகள் சிறையில் கிடைக்காது. கிடைத்த வாய்ப்பை நான் தவறவிடவில்லை. உள்ளே பள்ளி இருந்தது. 9 மணிக்கு போனால் 4:30 மணிக்கு பள்ளி முடியும் வரை அங்கேதான் இருப்பேன். கைதிகள் சார்பிலான பிரிசன் அட்மினியே 7 வருடம் பார்த்து கொண்டேன். ஆக, சிறைச்சாலையிலும் நிறைய சுதந்திரம் இருந்தது என்கிறீர்கள்? ஆமாம், சுதந்திரம் இருந்தது. அது கட்டுப்படுத்தப்பட்ட சுதந்திரம். நிஜ சிறைக்கும் சினிமாவில் காட்டப்படும் சிறைக்கும் 90% வேறுபாடு உண்டு. அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள், கொடுமை செய்கிறார்கள் என்றெல்லாம் சினிமாவில் காட்டப்படுவது போல் சிறைச்சாலை இருக்காது. படங்களில் காட்டப்படுவது போல் கல் உடைப்பது கிடையாது. நாம் மரியாதையாக பழகும் வரை நமக்கும் மரியாதை கிடைக்கும். இப்போது வரும் அதிகாரிகள் நன்கு படித்துவிட்டு நேரடியாக வருகிறார்கள். முன்பெல்லாம் அனுபவத்தால் படிப்படியாக உயர்ந்து சிறை அதிகாரி ஆனவர்களாக இருப்பார்கள். அவர்களது செயல்முறை வேறு. இப்போது நவீன கல்வியை படித்து அதிகாரிகளாக பலர் வருவதால் இவர்களது அணுகுமுறை செயல்முறைகள் வேறு. பெரும்பாலான அதிகாரிகள் நேர்மையானவர்கள். கைதிகள் நலன் மீது அக்கறையும் அன்பும் கொண்டவர்கள். சக மனிதனாக கைதிகளை மதிக்கிறவர்கள். சட்ட திட்டங்களை சரியாக பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஸ்ட்ரிக்டாக இருப்பார்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் என்பதெல்லாம் அவர்களிடம் நடக்கவே நடக்காது. தவறு செய்பவர் ஓரிருவர் இருக்கக்கூடும், ஆனால் பெரும்பாலானவர்கள் நேர்மையானவர்கள்தான். சிறை கைதியின் ஒரு நாள் வாழ்க்கையை விவரியுங்கள். காலை 6 மணிக்கு கைத்தடியார் சிறை கம்பிகளில் ஒலி எழுப்புவார்கள். எழுந்து போய் ஆஜர் கொடுக்க வேண்டும். மாலை அடைக்கும் போதும் கணக்கெடுப்பு உண்டு. பிறகு காலை கடன் கழிக்க போவோம். 7 மணிக்கு சிற்றுண்டி வரும். உப்புமா பொங்கல் என்று மெனுப்படி கொடுப்பார்கள். மிளகு இருந்தால் பொங்கல், பருப்பு இருந்தால் உப்புமா, அவ்வளவுதான். அதன் பிறகு ஒர்க் ஷாப் செல்ல வேண்டும். சிறைக்குள் சேரும் போதே பாத அணி, பைண்டிங், அட்டை, தறி என்று வெவ்வேறு ஒர்க் ஷாப்புகளுக்கு பிரித்து விடுவார்கள். ஆனால் சும்மா சுற்றும் சிலரும் இருப்பார்கள். இதில் கொடுமை என்னவென்றால் வேலை செய்பவரின் ஊதியத்திலிருந்து 50% சும்மா உட்கார்ந்து சாப்பிடுபவர்களின் செலவினங்களுக்காக பிடித்துக் கொள்வார்கள். அதாவது மாதம் 300 ரூபாய் சம்பளம் என்றால் அதில் 150 ரூபாய் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் என்று பிடித்து விடுவார்கள். மீதி 150 ரூபாயில் 50% எங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் நிதிக்கு போகும். மீதி 75 ரூபாய் தான் எங்கள் கணக்கில் சேரும். இந்த பணி கடுமையாக அடி உதை வாங்கி கொண்டு செய்வதாக இருக்காது. வெளியில் ஒரு கம்பெனியில் ஒரு தொழிலாளி எப்படி வேலை செய்வாரோ அப்படித்தான் இருக்கும். என்ன வித்தியாசம் என்றால் நீங்கள் வெளியுலகத்தில் ஆசைப்பட்டதை உடனே செய்ய முடியும். விரும்பியதை வாங்கி சாப்பிட முடியும். விரும்பியவர்களோடு உடனே பேச முடியும். ஆனால் சிறைச்சாலையில் அது நடக்காது. சிறைச்சாலையில் எங்கள் சுதந்திரம் வரையறுக்கு உட்பட்டது. சித்திரவதை கிடையாது, ஆனால் தவறு செய்தால் நிச்சயம் தண்டனை உண்டு. தவறுக்கேற்ப அது கடுமையானதாகவும் இருக்கலாம். விதிகளுக்கு உட்பட்டு நடந்தால் நமக்கு எந்த பாதிப்பும் வராது. கஞ்சா அடிக்கக்கூடாது, செல்போன் கூடாது, சண்டை போடக்கூடாது என்ற விதிகளை மீறினால் அது கண்டுபிடிக்கப்படும் போது கடுமையான தண்டனை இருக்கும். எப்படிப்பட்ட அதிகாரியும் ஒழுக்கமாக இருக்கும் கைதிகளுக்கு தொந்தரவு தர மாட்டார்கள். கூடுமானவரை அவர்களுக்கு சலுகைகளும் கொடுப்பார்கள். நீங்கள் ஒழுக்கமாக இருக்கலாம், சுற்றி இருப்பவர்கள் இருக்க விடுவார்களா? கெடுப்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அது நமது மன உறுதியை பொறுத்தது. சிறைக்குள் செல்லும் மனிதன் நல்லவனாகவும் வாய்ப்பு உண்டு, முன்பை விட கெட்டவனாகவும் வாய்ப்பு உண்டு. அவன் எதை தேர்ந்தெடுக்கிறான் என்பதுதான் முக்கியம். மனக்கட்டுப்பாடு மிக மிக அவசியம். கஞ்சா போன்ற பழக்கங்களுக்கு அடிமையாகிவிட்டால் அதற்காக அவன் எதையும் செய்ய தயாராக இருப்பான். காலையில் எழுந்தோமோ, ஸ்கூல் போனோமா, படித்தோமோ, ஒர்க் ஷாப் போவோமா, வேலை பார்த்தோமா என்று இருப்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் எண்ணிக்கை குறைவுதான். எல்லாம் கலந்துதான் சிறைச்சாலை. தனிமை, இயலாமை, குற்ற உணர்ச்சி, குடும்ப சோகம், பிரிவுணர்ச்சி, கவலை எல்லாம் சேர பெரும்பாலானவர்கள் அதில் சிக்கி சீரழிந்து விடுகிறார்கள். இதெல்லாம் அவர்கள் சிறைக்குள் தேர்ந்தெடுக்கும் நண்பர்களை பொறுத்தது. எனக்கு நல்ல நட்பு வட்டம் அமைந்தது. எல்லாருக்கும் அப்படி அமையும் என்று சொல்ல முடியாது. சிறையில் உங்கள் நட்பு வட்டம் பற்றி சொல்லுங்களேன். என்னை ஓரளவுக்கு மனிதனாக மாற்றியதில் பெரும் பங்கு ஒரு குறிப்பிட்ட நண்பருக்கு உண்டு. உலக திருக்குறள் மன்றத்திலிருந்து 1330 குரட்பாக்களை ஒப்புவிக்க சொல்லி அறிவிப்பு வந்தது. வென்றால் 10,000 ரூபாய் பரிசு. அப்போது என் அம்மா உடல்நலமில்லாமல் இருந்தார். என் அண்ணன் தான் அவருக்கு உதவியாக இருந்தார். மிக வறுமையான சூழல். பரிசு வென்றால் அம்மாவுக்கு உதவுமே என்று நினைத்தேன். ஒரு மகனாக எதையும் என் அம்மாவுக்கு செய்ய முடியாத நிலையில் இருந்தேன். போட்டிக்கு பெயர் கொடுத்தேன். 1.5 மாதத்திலேயே 1330 குரட்பாக்களையும் பொருளோடு கற்றுத்தேர்ந்தேன். போட்டியில் பங்கேற்றேன், ஜெயித்தேன். அதற்காக சிறைச்சாலையில் எனக்கு பாராட்டு விழா வைத்தார்கள். சிறைக்குள் எந்த சிறைவாசிக்கும் அதுவரை பாராட்டு விழா நடந்ததில்லை. தமிழக சிறை வரலாற்றிலேயே எனக்கு நடந்ததுதான் முதல் நிகழ்வு. இது நடந்தது வேலூர் சிறையில். 2008 விஐடி வேந்தர் விஸ்வநாதன் சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார். அவர் கூடுதலாக 10,000 தந்தார். மொத்தம் 20,000 ரூபாய் பணத்தை நான் என் அம்மாவின் மருத்துவத்துக்கு கொடுத்தேன். அது மனதிற்கு மிகுந்த நிறைவை தந்தது. வாழ்க்கைக்கு எது அவசியமோ அதில் மட்டுமே நான் கவனம் செலுத்தினேன். 2009 என்னை புழல் சிறைக்கு மாற்றினார்கள். அதை தண்டனை சிறைவாசிகளுக்காக திறந்ததே 2007 தான். 2003 முதல் 2008 வரை வேலூர், 2009 முதல் 2018 வரை சென்னை. June 20, 2018 நான் விடுவிக்கப்பட்டேன். உங்கள் மனைவி நீங்கள் சிறைக்கு சென்றதை எவ்வாறு எதிர்கொண்டார்? அவருக்குத்தான் மிக கடினம், அதை அவரே சொல்லட்டும். நான் சிறைக்கு போன பிறகுதான் என் பெரிய மகள் பிறந்தாள். பிறந்த 3 கழித்து பெயிலில் வந்து முதன் முதலில் என் குழந்தையை பார்த்தேன். சில மாதங்கள் அவர்களுடன் இருந்தேன். வழக்கு ஃபாஸ்ட் ட்ராக்கில் நடந்தது. ஒரே வருடத்திற்குள் ஆயுள் தண்டனை தீர்ப்பாகி சிறை சென்று விட்டேன். நான் கை குழந்தையுடன் மனைவியை விட்டு சென்ற அந்த நாட்கள் மிக கொடுமையானவை. குடும்பத்தின் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்ததனால் என் வீட்டாரின் ஆதரவு என் மனைவிக்கு கிடைக்கவில்லை. அவரது அப்பா சிறு வயதிலேயே இறந்து விட்டார். அம்மா மட்டும்தான். ஆனால் அவர்களும் முடியாதவர்கள். என் அப்பா அம்மா வயதானவர்கள், உடல்நலம் இல்லாதவர்கள். அவர்கள் கும்மிடிப்பூண்டி அருகே கிராமத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கும் வறுமைதான். உறவுகளை கைவிட்டு என்னையே நம்பி வந்தவரை கை குழந்தையோடு தவிக்க விட்டுவிட்டு நானும் சிறைக்கு சென்று விட்டேன். எந்த ஆதரவும் கிடைக்காத சூழல், ஓர் இளம் பெண் தனியாக கை குழந்தையுடன் வாழும் சூழலில் இந்த சமூகத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருமோ அவையெல்லாம் அவருக்கும் வந்தன. அவருக்கு மன உறுதி அதிகம். தைரியமாக நின்றார். சொல்லப்போனால் என்னை விட அதிக கஷ்டங்களை பிரச்சனைகளை அனுபவித்தவர் அவர்தான். என் மனைவியின் அக்காக்கள் தாம் அவரையும் குழந்தையையும் அரவணைத்து பராமரித்து வளர்த்தனர். இன்று வரைக்கும் என் குழந்தையை அவர்கள்தான் வளர்க்கின்றனர். இன்று என் மகள் +2 படிக்கிறார். சிறையிலிருந்து வெளியே வந்ததும் சூழல்களை எப்படி எதிர்கொண்டீர்கள்? நான் சிறையிலிருந்து வெளிவந்து ஒரு மனிதனாக இன்றைக்கு நிற்கிறேன் என்றால் அதற்கு காரணம் என் மனைவிதான். அப்போதும் மாதா மாதம் எனக்கு தேவையான உதவிகள் செய்து வந்தது என் மனைவிதான். இப்போதும் என்னை நன்கு பார்த்து கொள்பவர் அவர்தான். நான் சிறையிலிருந்து வந்ததுமே என்ன செய்வது என்று தயங்கிய போது, நீ 2 ரெஸ்ட் எடுமாமா, அதன் பிறகு வேலைக்கு போகலாம் என்றார். தான் சம்பாதித்து சேர்த்து வைத்த பணத்தில் ஒரு 2-வீலர் வாங்கி கொடுத்தார். எனக்கு வேலை கிடைத்ததும் நீ இதுவரை உழைத்தது போதும், இனி நான் உழைத்த குடும்பத்தை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி அவரை வேலையை விடச் சொன்னேன். எனக்கு ஒரு பள்ளியில் தமிழாசிரியர் வேலை கிடைத்தது. அந்த பள்ளி சிறைக்கைதிகளின் ஆதரவற்ற குழந்தைகளுக்காக நடத்தப்படும் இலவச உண்டு உறைவிட பள்ளி. நான் குழந்தைகளுக்கு தமிழ், சமூக அறிவியல், கம்ப்யூட்டர் கற்பிக்கிறேன். ஆர்வம் உள்ளவர்களுக்கு சிலம்பம் கற்பிக்கிறேன். சிறு வயதில் நான் கற்றது இப்போது பயன் தருகிறது. திருக்குறள் வகுப்பு எடுக்கிறேன். போட்டி வைத்து 1000 ரூபாய் பரிசளிக்கிறேன். இந்த வேலை எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. சம்பளம் அதிகமில்லை என்றாலும் சொந்த வீடு என்பதால் வாடகை பிரச்சனைகள் இல்லை. ஆனால் குழந்தைகள் தனியார் பள்ளியில் படிப்பதால் அதற்கான கல்வி கட்டணம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் கடந்த 6 சாய்ராம் ஐயா குழந்தைகளின் கல்வி செலவை முழுமையாக ஏற்று உதவி செய்கிறார். இப்போது வாழ்க்கையில் நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் என்றால் அதற்கு ஐயா ஒரு முக்கிய காரணம். சொல்லிவிட்டு புன்னகைக்கிறார் கே முனுசாமி. மேலே நமது கேள்விகளை எதிர்கொள்கிறார் அவரது மனைவி மீனா முனுசாமி. உங்கள் கணவர் திடீரென்று சிறைக்கு சென்றார், நீங்கள் எப்படி தாங்கிக் கொண்டீர்கள்? என் கணவருக்கு கிண்டியில் வேலை கிடைத்தது. அங்கிருந்த ஒரு பெண்ணால் அவருக்கு சில தொந்தரவுகள் ஏற்பட்டன. அவர் விவாகரத்து பெற்றவர். என் கணவரை விரும்பினார். என்னிடமே அவர் விளையாட்டாக நான் முனுசாமியை லவ் பண்றேன் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். அதனால் என் கணவர் அந்த வேலையை விட்டுவிட முடிவு செய்தார். நானும் அப்போது கற்பிணியாக இருந்ததால் அம்பத்தூர் எஸ்டேட்டிலேயே ஏதாவது வேலை பார்த்தால் இருவரும் ஒன்றாக சென்று வர வசதியாக இருக்கும் என்று சொன்னார். எஸ்டேட்டில் வேலையும் கிடைக்கவே கிண்டி வேலையை விட்டுவிட்டார். அந்த கம்பெனியில் கொஞ்சம் பணம் வரவேண்டி இருந்தது. எனக்கு 2 பிறந்த நாள் வர இருந்ததால் அதை வாங்கலாம் என்று என்னையும் அழைத்தார். எனக்கு உடல் நலமில்லை என்று நான் போகவில்லை. அன்றுதான் அந்த சம்பவம் நிகழ்ந்தது. என் கணவரை அந்த பெண் ஏதோ வற்புறுத்த இவர் கோபப்பட்டு அவரை தள்ளிவிட அவர் கீழே விழுந்து இறந்தும் விட்டார். அவருக்கு ஏற்கனவே இதயத்தில் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கிறது. என் கணவர் கைதானார். ஆனால் என் கணவரை பற்றி எனக்கு தெரியும். அவர் யாருக்கும் கெடுதல் நினைக்காதவர். அவர் தவறு செய்ய போகிறவராக இருந்தால் அன்று என்னை கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லையே. அவர் மீது பழி வந்தது குறித்து வருந்தினாலும் அன்பு இருந்தது, காதல் இருந்தது. இன்றளவும் அது குறையவில்லை. என் மீது கொண்ட அன்பால், காதலால் தான் மற்றொரு பெண் அழைத்தும் அவர் மறுத்திருக்கிறார் என்பது எனக்கு புரிந்தது. அது எப்படி நடந்திருக்கும் என்பதும் புரிந்தது. அவர் வேண்டுமென்று செய்யவில்லை, கோபத்தில் செய்ததுதான். மனைவியை உண்மையாக நேசிக்கும் ஒரு ஆண் அப்படித்தான் நடந்து கொள்வான். என் கணவரும் அப்படித்தான் நடந்து கொண்டார். ஏனோ அன்று விதி அப்படி விளையாடி விட்டது. அவர் சிறைக்கு சென்றதும் மிகவும் மன கஷ்டமாகிவிட்டது. என்றாலும் அவர் வந்து விடுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அம்மா உடல்நலம் இல்லாதவர் என்பதனால் நான் என் அக்கா வீட்டிற்கு போய்விட்டேன். அவர் என்னை நன்றாக கவனித்துக் கொண்டார். பிரசவமானதும் மீண்டும் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். நான் வேலை பார்த்து வந்த எக்ஸ்போர்ட் கம்பெனி எனக்கு மிகுந்த சப்போர்ட்டாக இருந்தது. அதனால் வேலையில் மட்டுமே நான் கவனம் செலுத்தினேன். வேறெதிலும் கவனம் போகாதவாறு பார்த்து கொண்டேன். ஆனாலும் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்தன. என்ன மாதிரி பிரச்சனைகள்? சமூகத்தில் என் மாதிரி இளம் பெண்களுக்கு ஏற்படும் தொந்தரவுகள் எனக்கும் ஏற்பட்டன. உன் வீட்டுக்காரர் ஜெயிலுக்கு போயிட்டான், நீ வேறொரு மேரேஜ் பண்ணிக்கோ என்று சிலர் சொன்னதுண்டு. ஆனால் நான் மிகவும் உறுதியாக இருந்தேன். கடிதம் மூலமாகவே நாங்கள் பேசிக்கொள்வோம். நான் தைரியமாக இருப்பதை பார்த்து பலருக்கு ஆச்சரியம். நீ எப்படி இப்படி இருக்கிறாய்? எப்படி உன்னால் இப்படி இருக்க முடிகிறது என்று ஆச்சரியப்பட்டார்கள். சிலர் என் காதுபடவே, இவள் வீட்டுக்காரர் தான் கொலை செய்துவிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான் என்று சொல்லும் போது மனதுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் அதை கவனிக்காமல் நான் உழைப்பதில் கவனம் செலுத்தினேன். சிலர் கிண்டலாக பேசுவார்கள், உன் வீட்டுக்காரர் தான் இல்லையே என்று இழுப்பார்கள். அவர்கள் நேரடியாக பேசும்போது நானும் நேரடியாகவே பதில் சொல்லியிருக்கிறேன். எனக்கு என் வீட்டுக்காரர் தாங்க எல்லாம், அவர் இல்லாமல் நான் இல்லை என்று சொல்லியிருக்கிறேன். நாங்கள் 5 வருடம் காதலித்த பின்னர் தான் திருமணம் செய்து கொண்டோம். அதனால் என்னை பற்றி அவருக்கும் அவரை பற்றி எனக்கும் நன்கு தெரியும். எங்கள் அன்பு உண்மையானது. அவர் என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாரோ அதை போல 2 மடங்கு நான் அவர் மீது அன்பு வைத்திருக்கிறேன். நான் சிறையிலிருந்து வர வேண்டும் என்று நினைத்திருந்தால் முன்னதாகவே முயற்சி செய்து வந்திருக்கலாம். ஆனால் என்னால் தானே ஓர் உயிர் போனது. அதற்கான தண்டனையை நான் அனுபவித்துத்தானே ஆக வேண்டும் என்று என்னிடம் பலமுறை என் கணவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இவர் மட்டும் தண்டனை அனுபவிக்கவில்லை. நாங்களும் 15 வருடம் அந்த தண்டனையை அனுபவித்தோம். விடுதலையாகி வந்த பின் எப்படி இருந்தது? மீனா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. விடுதலையானதும் நான் வேலையை விட்டுவிட்டேன். என் PF பணத்தில் ஒரு வண்டி வாங்கி கொடுத்தேன். ஏனென்றால் இன்றைக்கு வேலைக்கு வண்டி என்பது மிகவும் அவசியம். குறைந்த சம்பளம் கிடைத்தாலும் போதும், அந்த வருமானத்தில் நான் குடும்பம் நடத்துகிறேன் என்று சொன்னேன். பல இடங்களில் கேட்டும் அலைந்தும் வேலை கிடைக்கவில்லை. பின்னர் சீட்ஸ் பழனிசாமி சார்தான் வேலையில் சேர்த்து கொண்டார். எனது குழந்தைகள் தாம்பரத்தில் அக்கா வீட்டிலிருந்து படித்து வருகிறார்கள். அவர்களுக்கான படிப்பு செலவை சாய்ராம் சார் பார்த்து கொள்கிறார். சிறைவாச ஆரம்ப காலத்தில் இவர் ஒரு சமயம், என் வாழ்க்கை அவ்வளவுதான், முடிந்து விட்டது, நீ ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள் என்றார். நான் தான் வாழ்க்கை என்றால் அது உங்களுடன் மட்டும்தான். வாழ்ந்தால் உங்களுடன் தான் வாழ்வேன், இல்லாவிட்டால் வேறு வாழ்க்கை இல்லை. நான் காத்து கொண்டிருப்பேன். குழந்தைகளுக்காக நான் இருக்கிறேன். நீங்களும் எனக்கு ஒரு குழந்தைதான். உங்களை குழந்தை போல பார்த்து கொள்வேன் என்றேன். இன்று வரை அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இனிமேல் எங்களை பார்த்து கொள்ள வேண்டியது அவர் பொறுப்பு. குழந்தைகள் என்ன செய்கிறார்கள்? பெண் +2 படிக்கிறாள், பையன் 7ஆம் வகுப்பு. குழந்தைகளிடம் நாங்கள் நண்பர்களாகத்தான் பழகுகிறோம். என்னை விட இவரைத்தான் குழந்தைகளுக்கு அதிகம் பிடிக்கும். பார்க்கும் எல்லாரும் எப்படி உங்களால் இவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடிகிறது என்று கேட்பார்கள். இதை கடவுளின் அருள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் சிறையிலிருந்து வெளிவந்த பின் மிகவும் கஷ்டப்படும் பலரை நான் அறிவேன். சின்ன வயதிலிருந்தே அக்கா வீட்டினர் எங்கள் குழந்தைகளை நன்றாக பார்த்து கொண்டனர். அக்கா கணவர் கொத்தனார் மேஸ்திரிதான். ஆனாலும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார்கள். நான் வேலைக்கு போய் வந்து கொண்டிருந்தேன். இவருக்கு இவருடைய மாமா பெண்ணை திருமணம் செய்வதாக இருந்தது. ஆனால் என்னை திருமணம் செய்து கொண்டார். இதில் என் அம்மாவுக்கு மிகுந்த மன வருத்தம். இவருடன் பேசாமலேயே இருந்தார். இறப்பதற்கு 1 ஆண்டுக்கு முன்தான் பேச ஆரம்பித்தார். எனக்கு அதிக ஆசைகள் இல்லை, கடவுள் பக்தி அதிகம். என்ன இருக்கிறதோ அதை வைத்து கொண்டு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதுதான் எனக்கு பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்தது. அதிக ஆசை இல்லாததால் எதிர்பார்ப்புகள் இல்லை, ஏமாற்றங்களும் இல்லை. நமக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது கிடைக்கும். இத்தனை வருடங்களில் நாங்கள் இருவரும் எதற்காகவும் சண்டை போட்டு கொண்டதில்லை. வரவும் வராது, அதனால் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. சொல்லிவிட்டு புன்னகைக்கிறார் மீனா. தலையாட்டி ஆமோதிக்கிறார் முனுசாமி. பிரமிப்பில் நாம் கல்லாய் சமைந்திருக்கிறோம். உண்மையான தண்டனை. ஒரு சிறைவாசிக்கான உண்மையான தண்டனை என்பது சிறையில் இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் அவன் குடும்பத்தை பிரிந்திருப்பதை எண்ணி எண்ணி வருந்துவதுதான். அந்த பிரிவுதான் தண்டனை. சிறைக்குள் வழங்கப்படும் வேறு எதுவும் அவனுக்கு தண்டனை அல்ல. மீனாவின் அன்பும் மன உறுதியும் தான் சிறைச்சாலையில் என்னை நிம்மதியாக இருக்க வைத்தன. இன்றைக்கு சிறையிலிருந்து வெளியாகி உங்கள் முன்னால் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பதும் இவர் மீது வைத்த அன்பு நம்பிக்கையால்தான். இவர் இல்லாவிட்டால் இந்த முனுசாமி சிறையிலேயே தன் வாழ்நாட்களை கழித்து கொண்டிருக்கும். பிற கைதிகளுள் ஒருவனாகத்தான் இருந்திருப்பான். என்னை மீட்டதில் இவருக்கு மிக முக்கிய பங்குண்டு. அது ஒரு பெரிய கதை, படமாகவே எடுக்கலாம். நமக்காக இவர்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். விடுதலையாகி வெளியில் சென்று நாம் இவர்களுக்கு என்ன செய்ய போகிறோம்? இவர்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும், சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று தோன்றும். அப்படி யோசித்துத்தான் நான் சிறையில் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டேன், திறமைகளை வளர்த்து கொண்டேன். இவர்களுக்காக வாழ வேண்டும் என்பதால் அதற்கான தகுதிகளை, சிறையில் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி வளர்த்து கொண்டேன். கே. முனுசாமி. திருக்குறள் மென்பொருள். விஷுவல் பேசிக்கில் ஒரு ப்ராஜெக்ட் செய்தேன். திருக்குறளின் எண் இட்டால் குறளை காட்டுவது, குறளின் வார்த்தைகளுக்கு விளக்கம் தருவது என்று அந்த ப்ராஜெக்ட். திருக்குறள் சாஃப்ட்வேரை 3 மாதம் உழைத்து உருவாக்கினேன். இப்படி எனது கவனத்தை முழுக்க முழுக்க இது போன்றவற்றில் செலுத்தினேன். அட்மின் வேலைகளை பார்த்தேன். விடுதலையாகி வெளியே சென்றால் எந்த வேலை கொடுத்தாலும் செய்ய வேண்டும் என்பதற்கேற்ப என்னை வடிவமைத்துக் கொண்டேன். கே. முனுசாமி. சிறை அதிகாரிகள். சிறை அதிகாரிகள் பலரும் கைதிகள் நலனில் மிகுந்த அக்கறை உடையவர்களாக இருந்தனர். நட்ராஜ் ஐயாதான் எல்லாரும் படிக்க வேண்டும் என்று சொல்லி திருக்குறள் புத்தகத்தை சிறை கைதிகள் எல்லாருக்கும் கிடைக்க ஏற்பாடு செய்தார். சிறையில் நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர் அவர். 2003-2006 வேலூர் சிறையில் ராமச்சந்திரன் என்றொரு சூப்பரிண்டென்டென்ட் இருந்தார். அவர் இருந்த அந்த 3 வருடங்களும் சிறைச்சாலைக்கு ஒரு பொற்காலம். சிறைவாசிகளின் மனநிலையை புரிந்து சிறை விதிகளுக்கு உட்பட்டு அவர்களுக்கு என்னென்ன சலுகைகளை செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்தார். அவர்கள் குற்றச்செயல்களை செய்துவிட்டு குடும்பத்தை பிரிந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் மென்மேலும் கடினமான குற்றவாளிகளாக மாறிவிடக் கூடாது என்பதில் அவர் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார். சிறைச்சாலைக்குள் இருந்த இறுக்கமான மனநிலை அவரால் விதிகளுக்கு உட்பட்டு அவர் அளித்த சுதந்திரத்தால் பெரிதும் மாறியது. அதுபோல புழல் சிறையில் கண்ணபிரான், ராஜலட்சுமி, கனகராஜ், ஜெயிலர் தாமரை செல்வன், ருக்மிணி பிரியதர்ஷினி, டோக்ரா என்று நல்ல பல அதிகாரிகள் இருந்தார்கள். சிறைவாசிகளுக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை புரிந்து கொண்டு பலர் செயல்பட்டார்கள். சிறைவாசிகளின் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்டார்கள். அதுக்கு எங்களில் சிலரையே நான் சீனிவாசன் என்னும் மற்றொரு சிறைவாசி மீடியேட்டர் போல நியமித்து செயல்பட்டார்கள். சிறைவாசிகளின் பிரச்சனைகளுக்காக நேரடியாக எந்த நேரத்திலும் சிறை கண்காணிப்பாளரை நாங்கள் சந்திக்கலாம் என்ற சிறப்பு அனுமதியையும் எங்களுக்கு தந்திருந்தார்கள். அதனால் சில நல்லவையும் நடந்தன. கே. முனுசாமி. ஆயுள் தண்டனையும் விடுதலையும். ஆயுள் தண்டனை என்றால் ஒருவர் இறக்கும் வரை வாழ்நாளை சிறையில் கழிக்க வேண்டும் என்பது அடிப்படை விதி. ஆனால் 14 ஆண்டுகள் கழித்து அறிவுரை குழு, அட்வைசரி போர்டு ஒன்று கூடும். அதில் சிறைச்சாலை அதிகாரி, போலீஸ், மாவட்ட நீதிபதி, நன்னடத்தை அதிகாரி என எல்லாரின் அறிக்கைகளும் திரட்டப்பட்டு மாவட்ட கலெக்டரின் முன்னிலையில் ஒன்று கூடி தனித்தனியாக அந்த சிறைவாசியை விசாரித்து விடுதலைக்கு தகுதியானவர்தானா என்று தனித்தனியாக அறிக்கை தர வேண்டும். அது சிறைத்துறை தலைவர், அவர் அரசின் உள்துறை வழியே முதலமைச்சருக்கு போகும். ஆளுநர், முதலமைச்சர் எல்லாம் கையெழுத்து போட்டு அது உத்தரவாக வந்து அமலாவதற்கு 5 வருடங்கள் ஆகிவிடும். எங்காவது ஓரிடத்தில் தொய்வாகிவிட்டதென்றால் எல்லாமே சுழங்கிவிடும். ஆக ஆயுள் தண்டனை பெற்ற ஒருவர் எல்லாம் நல்ல விதமாக நடந்தால் 15-20 வருடங்களுக்குள் வெளியே வர வாய்ப்பிருக்கிறது. அட்வைசரி போர்டு பரிந்துரைத்து விரைவில் வெளியில் வந்து விடுவோம் என்று எதிர்பார்த்து அது நடவாமல் சிறைக்குள்ளேயே இறந்தும் போனவர் பலர். அண்ணா 100 ஆண்டு வந்தபோது முதல்வராக இருந்த கலைஞர் சிறப்பு சலுகையாக 7 ஆண்டு கடந்த கைதிகளை விடுவித்தார். அப்போது எனக்கு 6.5 ஆண்டுகள் மட்டுமே ஆகியிருந்தது. அப்போது நான் வெளிவந்திருந்தால் இன்றைக்கு இருக்கும் நிதானம், தெளிவு, பொறுமை எல்லாம் இருந்திருக்குமா என்று தெரியவில்லை. இவை ஏற்பட எனக்கு 10 ஆண்டுகள் ஆயின. கடந்த ஆண்டு தற்போதைய தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆர் பிறந்த நூற்றாண்டை முன்னிட்டு பலரை விடுதலை செய்ய ஆணையிட்டார். அதில் விடுதலையானவர்களில் நானும் ஒருவன். கே முனுசாமி. தொண்டு நிறுவனங்களுடன் தொண்டு நிறுவனங்கள் சிறையில் நடத்தும் நிகழ்ச்சிகளில் என்னை சிறப்பு அழைப்பாளராக அழைத்து பேச செய்கின்றனர். என்னுடைய சிறை அனுபவங்களை அங்கு ஒழுக்கமாக இருந்ததை பலவற்றை கற்றுக்கொண்டதை நான் இந்நாள் சிறைவாசிகளிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அது அவர்களுக்கு ஊக்கத்தை நம்பிக்கையை தருகிறது. சில நிகழ்வுகளுக்கு ஐஜி டிஐஜி என பெரிய அதிகாரிகள் வருவார்கள். மேடையில் அவர்களுக்கு சமமாக நாற்காலியில் அமர்வது எனக்கு மிகுந்த கூச்சத்தை தருவதுண்டு. சமீபத்தில் புதுக்கோட்டையில் இருக்கும் சிறார்களுக்கான சீர்திருத்த பள்ளியில் பேசினேன். என்னை நன்கறிந்த ருக்மிணி பிரியதர்ஷினி மேடம், அங்கே சூப்பரிண்டெண்டன்ட் கிருபா என்ற தொண்டு நிறுவனம் என்னை பேச பல இடங்களுக்கும் அனுப்புகிறது. அதுபோல பிரிசம் என்ற தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த ரவிக்குமார் பால் அவர்கள் முதல் முறையாக சிறைக்கு செல்லும் விசாரணை கைதிகளின் உயர்வுக்காக பணி செய்கிறார். திருவள்ளூர் கைதிகளின் நலனுக்காக உழைக்கிறார்கள். அவர்கள் அமைப்பின் அழைப்பின் பேரில் நான் சென்று பேசினேன். தற்போது வார வாரம் கைதிகளிடம் பேச சொல்லி அழைத்திருக்கிறார்கள். கே முனுசாமி. ஒளி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.